ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு நல்ல தகப்பனாயிருக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய அன்பையும் அவர் அதிகமாய் எதிர்பார்க்கிறவராகவும் இருக்கிறார். தேவ பிள்ளைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறதில் மிகவும் கவனமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். அதுவே பிரதானமான கற்பனை என்று இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார். ஆகையால் இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும் அந்த அன்பிலே நிலைத்திருக்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை யூதாவின் நிருபம். வேத புத்தகத்தின் கடைசியில வெளிப்படுத்தினுக்கு முன்னாலே யூதாவின் நிருபம் ஒரே அதிகாரம்தான், 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யூதாவின் நிருபம் 21வது வசனம்.
தேவனுடைய அன்பிலே
உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவ பிள்ளைகளுக்கு இந்த தேவ மனுஷனாயிருக்கிற யூதா கொடுத்ததான ஆலோசனையான வார்த்தைகள், தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்கிற காரியம், தேவனுடைய அன்பில் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அன்பிலே தங்களை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். அந்த அன்பில் நம்ம காத்துக்கொள்ள, அந்த அன்பை இழந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள், நன்மைகள் கிடைக்கிறது. அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் தங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனால் எல்லாவற்றை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை தங்க வைத்துக் கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், தேவனுடைய அன்பில் நம்மை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் மற்ற எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் மேல் வைக்கிற அந்த அன்பு மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபடுமானால் தேவன் அதை ஒருபோதும் சாதாரணமாக ஏற்றுக்கொள்வதே கிடையாது. வேதத்தில் அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ற பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்போம்.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக்கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது
உன் கிரியைகளையும்
உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும்
நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும்
பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன்
ஆனாலும்
நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
நல்லா கவனிங்க, இந்த எபேசு சபையை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் பேசுகிறார். முதல் 3 வசனங்களில் அவர்களுக்குள் இருந்த நல்ல காரியங்களை வரிசைப்படுத்திட்டே வர்றார். நீ பொறுமையாயிருக்கிற, சகிப்புத்தன்மையோடு இருக்கிற, நீ நல்ல கிரியை செய்கிற, இப்படி எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார். நல்ல நல்ல விஷயங்கள் ஏராளம் அந்த சபையில் இருக்கிறதை சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டே வர்றார். இந்த நல்ல காரியம் இருக்குது, இவ்வளவு விஷயத்த இருக்கிற, நீ தவறான உபதேசக்காரர்களை கண்டுபிடிக்கிற, ரொம்ப அலர்ட்டா இருக்கிற, எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் ஆனாலும் அப்படின்னு ஒரு காரியத்தை வச்சிட்டார். ஆகிலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப பாருங்க, இத்தனை நன்மைகள் அந்த எபேசு சபையில் இருக்கிறதுனாலே ஒரே ஒரு காரியம் தானே தவறு, இது போனால் போகட்டும் அப்படின்னு கர்த்தர் அதை விடவே இல்லை. அந்த ஒரு காரியத்தை குறிப்பாய் சுட்டி காண்பித்து, எல்லா நன்மைகளும் உனக்கு இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ குறைவா இருக்கிறதை குறித்து எனக்கு உன் பேரில் குறைவு உண்டுங்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் மற்ற எல்லாமே இருந்தாலும் சகல விதமான காரியங்கள் செய்யலாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம், கர்த்தருக்காக பிரயாசப்படலாம், கர்த்தருக்கு என்று கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். எல்லாமே நம்ம வாழ்க்கையில பண்ணினாலும், சபைக்கு வருகிறதை தொடர்ந்து வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனாலும் அவைகள் எல்லாம் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தர் பேர் நமக்கு அன்பு இல்லாவிட்டால் தேவனுடைய பார்வையில் நாம் குறைவுள்ளவர்களாகவே காணப்படுவோம். ஆமென். அது ரொம்ப முக்கியம். எல்லாமே இருக்கலாம், வெளிப்படையான காரியங்கள் எல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கலாம், வெளிப்படையாய் கர்த்தருடைய சபைக்கு கரெக்டா வரலாம், வெளிப்படையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், வெளிப்படையாய் எல்லாமே செய்யலாம். ஆனால் உள்ளான இருதயத்தில் கர்த்தர் பேரில் நமக்கு அன்பு இல்லாவிட்டால் வெளிப்படையா இருக்கிற எல்லாமே இருந்தும் தேவன் அந்த குறைவை கண்டிப்பாய் சுட்டி காட்டுவார். அப்ப நம்ம வாழ்க்கையில் பிரதானமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் பேர் ஒரு அன்பு உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் கண்டிப்பாய் இருக்க வேண்டும். மற்ற எல்லாவற்றை விட இதை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள வேண்டும். அதனால இடத்தில் யூதா சொல்லும் பொழுது சொல்லுகிறான், தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொள்ளுங்கள், அந்த அன்பை விட்டு விடாதீங்க, இழந்துடாதீங்க, குறைஞ்சு போக விட்டுறாதீங்க, அந்த அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்வது அவ்வளவு தூரம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இது தேவனுடைய அன்பிலை காத்துக்கொள்ளுகிறது ஏன் அவ்வளவு முக்கியம், ஏன் அது அவ்வளவு முக்கியமாய் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது? நீங்க கேட்கலாம், காரணத்தை சொல்ற பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7:21-23 வசனங்களை வாசித்து பார்ப்போம். மத்தேயு 7:21-23.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே,
பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்,
பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல்,
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்,
கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
அதில் பிரவேசிப்பதில்லை.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி
கர்த்தாவே கர்த்தாவே
உமது நாமத்தினாலே
தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே
பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா
உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான்
ஒரு காலும் உங்களை அறியவில்லை
அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
நல்ல கவனிங்க. கடைசி நாட்களில் இந்த நியாய தீர்ப்பின் நேரத்தில் நடக்க போகிற ஒரு உண்மையை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அந்த நியாய தீர்ப்பின் நேரத்தில் அநேகர் வருகிறார்கள், வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுகிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறதுனால உள்ள போயிட முடியாது என்றார். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது சிலர் ஜெபிக்க கூட செய்யறாங்க, அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடவும் செய்யறாங்க, ஆனாலும் கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் பார்க்கும்பொழுது உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, தங்கள் நீதிகளை சொல்றாங்க, உம்முடைய ஊழியத்தை செய்தோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, வியாதிகளை சுகமாக்கினோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை ஒரு காலம் அறியவில்லை. ஏன்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் மற்றவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களாயிருந்தாலும் சரி, ஊழியம் செய்தவர்களாயிருந்தாலும் சரி, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யாவிட்டால் அவர்கள் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாதுன்றார். இப்ப கவனிங்க, இதுக்கும் இந்த அன்புக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். கவனிங்க, யார் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்ய முடியும்? பிதாவின் சித்தம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேத புத்தகம் தான் பிதாவின் சித்தம். புரியுதுங்களா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அப்படின்னு அது வேற மாதிரி சொல்லணும்னா, இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் மற்றபடி இந்த வேத வசனத்தை விட்டுவிட்டு தானாய் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறதுனாலையோ வேறு எந்த கிரியைகளினாலோ பரலோகத்திற்குள் போகவே முடியாது. அப்ப இந்த வேத வசனத்தை கை கொள்கிறவன் பரலோகத்திற்குள் போறான். யாரால் கை கொள்ள முடியும் தெரியுமா? வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14:21 வாசிக்கலாம். யோவான் 14:21.
என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு
அவைகளை
கை கொள்கிறவனே
என்னிடத்தில்
அன்பாயிருக்கிறான்
அடையாளம் சொல்றாரு. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் தான் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். 23 வாசிப்போம்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக
ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால்
அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான்
அப்போ யார் இந்த வசனத்தின்படி நடக்கிறவன் என்று சொல்லி பார்த்தால், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் தான் இந்த வசனத்தை கை கொள்வான். அப்ப அன்பில்லாதவன் வசனத்தை கை கொள்ள முடியாது, கை கொள்ள மாட்டான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த தேவ அன்பு ஏன் முக்கியம் என்று கேட்டால், இந்த தேவ அன்பு ஒரு உள்ளத்திலே ஆழத்தில் இருந்தால்தான் அவர்களால் வசனத்தை கை கொள்ள முடியும். மற்றவர்களால் கை கொள்ள முடியாது இல்லையா? வரப்போற எல்லாரும் கை கொள்ள முடியாது. அதற்கு தேவனுடைய அன்பு தேவை. அப்ப இந்த அன்பு தான் வசனத்தை கை கொள்ள வைக்கிறது. இந்த வசனத்தை கை கொள்ள வைக்கிறதான் இந்த வாழ்க்கை, கை கொண்டு நடக்கிற இந்த வாழ்க்கை தான் முடிவிலே நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ தேவனுடைய அன்பு என்று ஒன்று இல்லாவிட்டால் பரலோகம் போகிறதே ஒரு கேள்விக்குறியாய் மாறிவிடும். அதனாலதான் நீங்க சொல்றேன், தேவனுடைய அன்பு என்று ஒன்று இல்லாவிட்டால் தேவ பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகிறதே ஒரு கேள்விக்குறியாகிவிடும். ஊழியம் செய்யலாம், மற்ற எத்தனை காரியங்களை செய்யலாம், ஆனால் தேவனுடைய அன்பு என்று ஒன்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்காக அந்த வாஞ்சை, அந்த தாகம், அது நமக்குள் அவிந்து போகாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம பரலோகத்துக்கே போக முடியும். ஏனென்றால் அதுதான் நம்மை வசனத்தை கை கொள்ள வைக்கிறது. அதனாலதான் அந்த யூதா சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஒரு தேவ பிள்ளை அந்த அன்பை இழந்து போகக்கூடாது. எபேசு சபை அதை இழந்து போச்சு, ஊழியம் செய்தது, மற்ற எல்லா காரியங்களும் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப நம்ம வாழ்க்கையில் இந்த அன்பை மட்டும் ஒரு தேவ பிள்ளை ஒருபோதும் இழந்து போகக்கூடாது. சரி, எப்படி நம்ம இழந்து போகாமல் அதை காத்துக் கொள்வது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு செய்தி. இப்ப மறுபடியும் அதே தலைப்பு வசனத்துக்கு போவோம். யூதாவின் நிருபம் 20-21 ரெண்டு வசனங்களை சேர்த்து வாசிக்கலாம்.
நீங்களோ பிரியமானவர்களே
உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு.
போதும், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. அப்ப அந்த தேவனுடைய அன்பு உங்களுக்குள் காக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் ஜெப ஜீவிதத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதிரி இருக்க வேண்டும், ஒரு விதம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஜெபம்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பை காத்துக்கொள்ளுங்கள். அப்போ நியாய தீர்ப்பு நாள்ல கூட நிறைய பேர் ஜெபிச்சாங்க, கர்த்தாவே கர்த்தாவே நாங்க இல்லையா, கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி கடைசியில அவர்கள் நரகத்திற்கு போயிருக்கிறார்கள். அப்ப இங்க கவனிக்கும் பொழுது யார் தேவ அன்பை தன் வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள முடியும் என்றால், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருந்தால்தான் தேவ அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள முடியும். அதனாலதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது, அபிஷேகம் பெறாதவர்கள் கண்டிப்பாய் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒரு தேவ பிள்ளை ஆவியிலே நிறைந்து வாழ்கிறதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் எல்லை குறைந்து விடக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தின் அளவு இறங்கி விடாதபடி ஜாக்கிரதையோடு உங்கள் அபிஷேக எல்லை காத்துக்கொள்ளணும். உங்கள் அபிஷேக எல்லை எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுதான் உங்கள் அன்பின் எல்லை இருக்கும். உங்கள் அன்பின் எல்லை எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் வசனத்தை கை கொள்ளுகிற எல்லை இருக்கும். உங்கள் வசனத்தை கை கொள்ளுகிற எல்லை எவ்வளவு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் பரலோகத்துக்கு போறதா இல்லையானது நிர்மாணிக்கப்படும். அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்லுகிறேன், எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், பரிசுத்த ஆவிக்குள் ஒரு தேவ பிள்ளை நிறைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் கண்டிப்பா இருக்கணும். இந்த ஆவியானவருக்கும் தேவ அன்புக்கும் என்னைக்குமே நேரடி தொடர்பு இருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் சாட்சியா சொல்றேன் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5 வசனத்தை வாசியுங்கள். ரோமருக்கு எழுதினதும் 5:5
மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது
நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நபருக்குள் கர்த்தர் பேரில் அந்த அன்பு எங்கிருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுதுதான் அந்த கர்த்தரை நேசிக்கக்கூடிய அந்த இருதயம், அந்த அன்பு நமக்குள் உருவாக்கப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த அன்பு ஆரம்பத்தில் இருக்கிறது குறைஞ்சு போதுன காரணம் என்னன்னா, அபிஷேக எல்லை குறையும் பொழுது அன்பின் எல்லையும் குறைந்து போகும். அப்ப இது அங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நமக்குள் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தான் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அப்ப தேவ பிள்ளைகள், உங்களுக்குள் அபிஷேகத்தின் எல்லையை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள வேண்டும். ஆவிக்குள்ளான ஜெபம்தான் உங்களுக்குள் அபிஷேகத்தை பெருக பண்ணும். அந்த அபிஷேகம் பெருகும் பொழுதுதான் தேவ அன்பு உங்களுக்குள் காக்கப்படும். உங்களுக்கு ஜெபிக்கிற ஆவிக்குள்ளாக ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டதை உங்களுக்கு நான் விவரித்து சொல்றேன். இது ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிறதுனா என்ன? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஜெபிக்கிறது எப்படி? சாதாரணமா நானும் ஜெபிச்சேன் சொல்லி ஜெபிச்சுட்டு போகக்கூடாது. நீங்க ஜெபிக்கிற நேரம் சில நிமிஷமா இருந்தாலும் அதிலே ஒரு ஆவி நிறைவு உங்களுக்கு வரணும். சும்மா நம்ம ஜெபிச்சுன்னு ஒரு திருப்தி அடையக்கூடாது. ஒரு ஆவி நிறைவு உங்களுக்குள் வந்தால்தான் உண்மையிலேயே சொல்ற உங்க வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அபிஷேகம் பெருகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ரகசியம் தெரியாததுனாலதான் ஜெபிக்கிறாங்களே தவிர அதன் பலனை அனுபவிக்கிறது கிடையாது. அந்த ஜெபத்து நிமித்தம் கிடைக்கிற அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வது கிடையாது. பெரும் ஜெபம் நடக்குது, ஆனால் அபிஷேகம் வளராமல் இருக்கிறது, ஒரே நிலைமையில் இருந்துட்டு இருக்குது. இன்றைக்கு ஆவிக்குள்ளாக ஜெபிப்பது எப்படி, அதைத்தான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனித்துக் கொள்ளுங்க, எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர், ஆவிக்குள்ளாக ஜெபிப்பது என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 14:14-15 வாசிக்கலாம்.
எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால்
என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்றி
என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க
செய்ய வேண்டுவது என்ன?
நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன்.
இந்த இடத்தில் பவுல் தன்னுடைய சொந்த ஜெப அனுபவத்தை குறித்து இந்த இடத்தில் பேசுகிறார். இவர் சொல்லுகிறார், இந்த 14 முழுவதையும் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷைகளில் பேசுகிற அனுபவத்தை குறித்து சொல்லுகிறார். இது ஒரு மகிமையான ஒரு அனுபவம், வேதத்தில் சொல்லப்பட்டதும் இன்றைக்கு அனுபவத்திலே இருக்கிறதான ஒரு நல்ல ஒரு அனுபவம். அப்ப இந்த இடத்தில் சொல்லுகிறார், நான் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது என்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதாயிருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் என்ன செய்யறது? அவரே கேள்வி எழுப்பி அவரே பதில் சொல்ல, இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், அதாவது அந்நிய பாஷையோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், எனக்கு தெரிந்திருக்கிற மொழியிலும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், அந்நிய பாஷையிலும் பாட்டு பாடுவேன், எனக்கு தெரிந்த சொந்த மொழியிலும் கூட நான் பாட்டை பாடுவேன். அப்ப இந்த இடத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவிக்குள்ளாக ஜெபிப்பது என்பதை பவுல் இந்த இடத்துல எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிக்கிறதை ஆவிக்குள்ளான ஜெபம் என்று பவுல் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். நல்ல கவனியம், தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையிலே பேசி ஜெபிக்கிற ஒரு வழக்கம் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக இருக்க வேண்டும். இந்த அனுபவம் இல்லாவிட்டால் உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போறீங்க. அபிஷேகம் பெறாதவர்களுக்கு நான் சொல்றேன், கண்டிப்பாய் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளணும், கண்டிப்பா நீங்க அபிஷேகத்தை பெறணும். இந்த நாட்களில் அதற்காக கூட்டங்களை நடத்தலாம், நீங்க கண்டிப்பாய் அபிஷேகத்தை வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். அபிஷேகத்தை பெற்றவர்கள் நல்ல ஆவியை நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கணும். நிறைய பேருக்கு இந்த அந்நிய பாஷையின் மேன்மை நமக்கு தெரியல, நமக்கு தான் அர்த்தம் தெரியலையே என்று சொல்லி அதை சாதாரணமா எடுத்துக்கொள்ளுகிறோம். நல்ல கவனிங்க, இதை குறித்து நான் விவரமா இப்ப பேசுறதுக்கு இல்ல, பட் ஏற்கனவே ஒரு ஈவினிங் சர்வீஸ்ல பேசியிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான அது வீடியோ கேசட் கூட ரெடி பண்ணி இருக்குது, விசிடி ரெடி பண்ணி இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான பின்பு நான் உங்களுக்கு அதை தருகிறேன், ரெக்கார்ட்ல பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இந்த அந்நிய பாஷை என்பது நம்ம வாழ்க்கை நம்ம கர்த்தரோடு பேசுகிற ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தின் அனுபவம். அப்படி இருக்கும் பொழுது இதன் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஆனா நிறைய பேருக்கு இந்த அந்நிய பாஷையின் மூலமாய் தேவ சமூகத்தின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய விதத்தில் பேசுகிறதற்கு நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் அது ஒரு வரமாய் கொடுக்கப்பட்ட உடனே அதை யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணும் பொழுது அதை கொடுத்தவரை மறந்துவிட்டு பொருளை மட்டும் யூஸ் பண்றோம், அப்படிதான் செய்யறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு காரியத்தை கொடுக்கறாங்க, அதை நம்ம யூஸ் பண்றோம், ஆனா அந்த பொருளை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதை கொடுத்தவரை நம்ம மறந்துடுறோம். அதுதான் நடக்குது நிறைய பேருக்குடைய வாழ்க்கையில. அப்போ கொடுத்தவரை மறந்து விட்டால், நீங்க அந்த பொருளை யூஸ் பண்றதுனால, அந்த கர்த்தர் கொடுத்த அந்த வரத்தை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு பலன் கிடைக்காது. அப்ப உங்க வாழ்க்கையிலே சொல்லுகிறேன், இந்த அந்நிய பாஷை என்பது உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகத்தை அளவில்லாமல் இறக்குகிற ஒரு காரியம். நிறைய பேருக்கு இந்த அந்நிய பாஷையெல்லாம் பேசி ஜெபிக்கிறவர்கள் ஏன் அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நிறைய காரியங்கள் சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் என்று கேட்டால், அவர்கள் அந்த ஆவியின் நிறைவை சரியாய் பெற்றுக் கொள்ளாமலேயே என்னமோ அந்நிய பாஷை ஒரு நாள் அபிஷேகம் பெற்றோம் என்னமோ பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல, அந்நிய பாஷை பேசுகிறதை ஒரு தேவ பிள்ளை எப்படி பேசணும்ன்ற முறையை சரியாய் கற்றுக்கொள்ளணும். ஆமென். எப்படி பேசணும்ன்றது உங்களுக்கு முறையை நான் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. அபிஷேகத்தில் நீங்கள் ஆவியானவர் உங்களுக்குள் வந்தவுடனே இந்த அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் என்பதை தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆனால் இந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு இந்த அந்நிய பாஷை பேசும் பொழுது இது வெறும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டதாக அல்லது வெறும் ஒரு அனுபவத்தை மட்டும் நம்ம சார்ந்து போயிடக்கூடாது. அதற்கு மேற்பட்ட விதத்தில் நம்முடைய ஆத்மா அதில் இணைந்திருக்க வேண்டும். ஏன்னா என்னைக்குமே தேவன் முகத்தை அல்ல நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ நம்முடைய முகத்தை பார்த்து அல்லது நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்ம சத்தமா பேசுற அந்நிய பாஷையை வைத்து கர்த்தர் அங்கீகரிக்கிறான் அர்த்தம் கிடையாது. அந்த ஜபத்திற்கு உள்ளே தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறான். அப்ப அந்நிய பாஷை பேசும் பொழுது உங்கள் இருதயம் எப்படி இருக்க வேண்டும் வாசிங்க. அதை ஒண்ணு கூறுந்தீர் 14 அதிகாரத்திலேயே 2 வசனத்தை வாசிங்க.
ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல்
தேவனிடத்தில் பேசுகிறான். அந்த அனுபவத்தை தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்ப இந்த அபிஷேகத்தை பெற்று இந்த அந்நிய பாஷை பேசும் பொழுது ஒரு தேவ பிள்ளையின் மனோநிலைமை ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அந்த மனநிலைமை ரொம்ப முக்கியம். நம்முடைய இருதயத்திலே நான் தேவனோடு பேசுகிறேன் அந்த உணர்வு நமக்குள் இருக்கணும். ஆமேன். அப்பதான் உங்களுக்கு அந்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்கு அந்த அபிஷேகத்தின் எல்லை பெருகும். இல்லாம வெறுமனை கட கடகடன்னு அடிச்சு தள்ளிட்டு போறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அபிஷேகத்தின் எல்லை வளராது. நீங்கள் பேசும்பொழுது யாரு கூட பேசுறோன்றதை நம்ம பார்க்கணும். நம்முடைய உள்ளத்துல தெரியணும், நான் யார் கூட பேசுறேன். வேதம் சொல்லுகிறது, மனுஷரிடத்தில் நீங்கள் பேசவில்லை, நீங்கள் தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அந்நிய பாஷை பேசும்பொழுது நமக்குள் ஒரு பயபக்தி இருக்கணும். நமக்குள் ஒரு பயபக்தி, நான் கர்த்தரோடு பேசுறேன், நான் பேசுறத கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறார், இது கர்த்தருக்கும் எனக்கும் இருக்கிற நேரடி தொடர்பு, அவருக்கும் எனக்கும் இருக்கிற சம்பாஷணை. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானாதி வானங்களை உண்டாக்கின மிகப்பெரிய தேவன், அவரோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த பயம், அந்த நடுக்கம், அந்த தெளிவு, அந்த விசுவாசம் நமக்குள் கரெக்டா இருக்கணும். ஆமேன். இந்த உணர்வு இல்லாமல் எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசினாலும் நேரம்தான் போகுமே தவிர உங்களுக்குள் ஆவியின் நிறைவு வராது. ஆமேன். ஆவியின் நிறைவு வராது. அப்ப அந்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள் வரணும்னா, நீங்கள் 5 பேசினாலும் 10 பேசினாலும் சொல்றேன், நீங்கள் பேசும் பொழுது உங்கள் இருதயம் முழுவதுமாய் கர்த்தருக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கணும். அவரோடு பேசுகிறோம் அந்த பயபக்தி, அந்த உணர்வு நமக்குள் காணப்பட வேண்டும். அந்த நிலைமையோடு கூட நீங்கள் கர்த்தரை பார்த்து மனதை கர்த்தருக்கு நேராய் முழுவதுமாய் செலுத்தி நீங்க பேசணும். ஏன்னா சில நேரத்தில் பார்க்கும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை இருக்கும், ஆனால் போக போக கடைசியில் பழக்கமாயிடும். திருப்பி திருப்பி இப்போ அந்த அனுபவத்தில் வரும்போது பழக்கமாயிடும். அது ஒரு டேஞ்சர். அது பழக்கமாயிட்டு பழக்க தோஷத்தில் பேசக்கூடாது. கண்ணு முன்னாலும் அப்படி கருது பாட்டு கட கட கடன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்க கூடாது. பழக்க தோஷத்துல பேசக்கூடாது ஒருபோதும். நீங்கள் எத்தனை வருஷம் அனுபவம் ஆனாலும் சரி, அந்த பயபக்தி கத்தரோடு பேசுறோட அந்த பயபக்தி மட்டும் உங்களுக்கு போயிடாமல் பழக்க தோஷத்துல வராதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்பதான் உங்களுக்குள் ஆவி நிறைவு வரும். நீங்க செக் பண்ணுங்க, இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் அனுபவபூர்வமான சத்தியம். என் வாழ்க்கையில கிட்டத்தட்ட 25 வருஷமாய் அனுபவிக்கிற உண்மையை சொல்றேன். அந்நிய பாஷையில பேசிதான் என் வாழ்க்கையிலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்நிய பாஷை என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து சொல்லுகிறேன். என் தனி ஜபத்தை பொறுத்த மட்டில் அதிகமான நேரத்தை நான் அந்நிய பாஷையில மட்டும்தான் பேசுறது வழக்கம். காலையில இருந்து 5 மணிக்கு ஜபத்துல பாத்தீங்கன்னா 55 நிமிஷம் 60 நிமிஷத்துல 55 நிமிஷம் அந்நிய பாஷை தான் பேசுவோம். கடைசியில் 5 நிமிஷம் தான் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிச்சு முடிச்சிருவோம். 55 நிமிஷத்துக்கு அந்நிய பாஷை அந்த காலையில இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் செலுத்தி அந்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்வதில் மட்டும்தான் கவனமா இருக்கணும். அதனால நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஜெபிக்கும் பொழுது நீங்க 10 நிமிஷம் ஒதுக்கினாலும் சரி, முழு இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பி மனதை திறந்து கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார் என்ற உணர்வோடு அப்படியே நீங்க அந்நிய பாஷைகளை கர்த்தரை பார்த்து அப்படியே பேசுங்க. கண்ணு மூடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கண்ணு திறந்திருக்கணும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் இருதயம் கர்த்தருக்கு நேராய் திறக்கப்பட்டிருக்கணும். ஆமேன். கண்ணு மூடி இருக்குது, கண்ணு திறந்திருக்கு, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனால் இருதயம் முக்கியம், அதுதான் கர்த்தருக்கு நேராய் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் இருதயம் அது அடைக்கப்பட்டதா இருக்கக்கூடாது, உங்கள் இருதயம் அலையக்கூடியதா இருக்கக்கூடாது, அது ஒரே நிலையிலே கர்த்தர் மேல் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமேன். அப்படி நீங்கள் பேசி பாருங்கள். நிச்சயமா சொல்றேன், நீங்கள் 10 நிமிஷம் ஜபத்துல செலவிட்டாலும் உங்களுக்குள் ஒரு ஆவி நிறைவு இருக்கும், உங்களுக்குள் ஒரு பரலோக சந்தோஷம் பெருகும், உங்களுக்குள் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். அதான் முக்கியம். அந்நிய பாஷை பேச தெரியணும். கர்த்தர் அனுபவத்தை கொடுத்துட்டாலும் அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நமக்கு தெரியும். யூஸ் பண்ற மெத்தட் தெரிஞ்சாதான் நம்ம கையில் இருக்கிற பொருளுடைய முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியும். நிறைய பேருக்கு பொருள் கிடைச்சிருச்சு, என்ன செய்யறதுல யூஸ் பண்ற மெத்தட் தெரியாம விட்டுறோம். இன்னைக்கு சொல்ற இப்படித்தான் நீங்க அந்நிய பாஷை பேசணும். அப்படி பேசும்பொழுதுதான் உங்களுக்குள் ஆவி நிறைவிருக்கும். பெரிய சத்தம் போடணும்னு அவசியம் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் அந்நிய பாஷை பேச சத்தமா கத்தி தான் போடணும், கத்தணும்னு அவசியம் கிடையாது, பெரிய சத்தம் போடணும்னு அவசியம் கிடையாது. இருதயத்தின் ஆழத்திலே இருதயத்தை திறந்து மெல்லிய சத்தத்தோடு நீங்க சாதாரணமா பேசலாம். உடம்பு அலட்டிக்கணும் அவசியம் கிடையாது, உடம்பு அலட்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருதயத்தை திறந்து நீங்க அந்நிய பாஷை பேசுங்கள். தேவன் உங்கள் மேல் தம்முடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் அந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே அந்நிய பாஷையிலே ஜெபிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தை நமக்குள் பெருக பண்ணுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:18 வாசிக்கலாம்.
எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
விண்ணப்பத்தோடும்
ஆவியினாலே ஜபம் பண்ணி
அதன் பொருட்டு
மிகுந்த மன உறுதியோடும்
சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
பண்ணும் வேண்டுதலோடும்
விழித்துக் கொண்டிருங்கள். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இங்கே நமக்கு அடுத்த ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி, ஆவிக்குரிய ஜபம், ஆவியினாலே ஜபம் பண்றது. இந்த ஜபத்தை எப்படிப்பட்டதை இந்த இடத்தில் ஆவிக்குரிய ஜபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி, சகலவிதமான பரிசுத்தவான்களுக்காகவும் செய்யும் விண்ணப்பத்தோடும் விழித்திருங்கள். அப்போ ரெண்டாவது, எந்த சமயத்திலும் ஆவியிலே ஜபிக்கிற ஒரு அனுபவம், ஆவிக்குரிய ஜபம். இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துல பிரயாணம் பண்றீங்கன்னு வச்சுங்க. பிரயாணம் பண்ணும்போது கூட சொல்லுகிறேன், நீங்கள் எந்த சமயத்திலும் என்றால் அந்த பிரயாண சமயத்திலும் நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கலாம், பஸ்ல போயிட்டு இருக்கலாம், ரோட்ல நடந்து போலாம், அல்லது ஒரு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நீங்கள் ஆவியிலே விழித்திருக்கிறவர்களா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம வாழ்க்கையில் இந்த அபிஷேகம் பெருகுகிறதற்கு என்னைக்குமே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு விட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நிலைக்காது. இப்ப பாத்துட்டீங்கன்னா, ஒரு பாத்திரம் இருக்கிறது, மேல இருந்து அப்படியே மொத்தமாக கொஞ்சம் தண்ணி அப்படி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு திரும்பி அப்படி கொஞ்சம் அப்படி ஊத்திட்டு விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது சரியா நேரம் பாது. கண்டினியூஸா அதுல ஒரு இடத்துல ஊத்திட்டே இருந்தீங்கன்னா வேகமாக அந்த பாத்திரம் நிரம்பும். இதே போலதான் உங்கள் வாழ்க்கையில் இந்த அபிஷேகமும் காக்கப்பட வேண்டும், நிறைய வேண்டும் என்றால் கண்டினியூஸா உங்களுக்குள் ஒரு ஜப சிந்தை ஓடுவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கு நீங்க பெருசா கண்ணை மூடிட்டு ஜபிக்கணும் அவசியம் கிடையாது, முழங்கால் படிட்டு ஜபிக்கணும் சரி கிடையாது, அல்லது நீங்கள் சத்தம் போட்டு ஜபிக்கணும் கிடையாது, அந்நிய பாஷை பேசி ஜபிக்கணும் கூட கிடையாது. இது அந்நிய பாஷை இருந்தது அது ஒரு அனுபவம், ஆவிக்குள்ளான ஜபத்திற்கு அது ஒரு அனுபவம். இது அந்நிய பாஷை இல்லாமலேயே ஆவிக்குள்ளாய் ஜபிக்கிற அடுத்த அனுபவம். ஏன்னா இப்ப ஒருவேளை நீங்கள் இடத்தில் அபிஷேகம் பெறாத ஒரு சிலர் இருக்கலாம், அவங்களுக்கு இது ஒரு செகண்ட் ஆப்ஷன். இது இப்ப நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். அப்போ உங்கள் உள்ளத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை, ஒரு விண்ணப்பத்தை நான் ஸ்டாப்ப வச்சுட்டு, அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம், புரியுது, யாராவது ஒருத்தருக்கு இருக்கலாம், யாராவது ஒருத்தர் நினைங்க, நினைச்சு அவங்களுக்காக ஒரு காரியத்தை ஆண்டவரே உங்களுக்கு இந்த காரியத்தை செய்கிறதற்காக உங்களுக்கு சோத்திரம். அதை கண்டினியூ பண்ணுங்க, எந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சில டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா இருப்போம், நம்ம என்ன சொல்றது, நம்முடைய சூழ்நிலைகள் நம்ம மூழ்கி போயிடுவோம். சூழ்நிலையில ஒருபோது மூழ்கி போகக்கூடாது. உங்களுடைய பொறுப்பான சில வேலைகள் செய்கிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் சூழ்நிலைகள் மூழ்கி போகாதபடி நீங்கள் ஜபத்தில் மூழ்க வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துட்டு சில டைம் நான் பைக்ல போயிட்டு இருப்பேன், யாராவது திடீர்னு பார்ப்பாங்க, பார்த்த உடனே கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் சொல்லுவாங்க, பாஸ்டர் இதுக்காக ஜெபிச்சுக்கங்க. ஒரு ஆள் கூட சும்மா பார்த்துட்டு நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு போக மாட்டாங்க, பார்த்த உடனே ஏதாவது சொல்லுவாங்க இதுக்காக ஜெபிச்சுக்கன்னு கண்டிப்பா ஒன்று சொல்லுவாங்க. சொன்ன உடனே எனக்கு உடனே சரின்ட்டு அவங்கள பேசி நான் ஜபிச்சுக்கிறேன். ஆனா அவ்வளவு டேஞ்சர் ஒன்னு இருக்குது, ஜபிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா நிறைய தடவை மறந்துடுவோம், ஜபிக்காம விட்டுருவோம். நான் எப்படி தப்பு பண்ணியிருக்கேன், ஜபிச்சுக்கிறேன் அப்படி சொல்லிடுவேன், அதுக்கு பிறகு சரி அப்புறம் ஜபிக்கலன்னு விட்டுருவேன். அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு ஆமா அவங்க சொன்னாங்க ஜபிச்சு, நம்ம ஜபிக்கவே இல்லையே. சில டைம் அது கூட இருக்காது, அதுக்கு பிறகு அவங்க ஒரு பத்து நாள் கழிச்சு திடீர்னு போன் பண்ணுவாங்க, நீங்க எனக்காக ஜபிக்கிறீங்களான்னு வாங்க. நமக்கு பக்கம் ஐயோ நம்ம ஜபிச்சுக்கிறோம்னு சொன்னோம், நம்ம ஜபிக்கவே இல்லையே அப்படின்னு நமக்கு எது இருக்கும். ஃபர்ஸ்ட் நிறைய பேர் அந்த மாதிரி நான் தப்பு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், எனக்கு உள்ள ஒரு குற்றமான சாட்சி வந்துடும், ஜபிச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பேன், அது நடந்து பத்து நாள் ஆயிருக்கும் ஆனா ஜபிச்சே இருக்க மாட்டேன். அப்புறம் தான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு, இது நம்ம ஜபிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம ஜபிச்சுக்கிறேன்னு சொல்றோம்னா நிறைய பேர் அது மறந்துடுது. கடைசியில் அவங்க ஞாபகப்படுத்தும் பொழுது நம்ம குற்றவாளி மாதிரி எங்க நிக்க வேண்டியதா போயிடுது, ஜபிச்சுக்கிறேன்னு ஜபிச்சிட்டீங்களான்னு கேட்டா ஆமான்னு சொல்லவும் முடியல, அப்படி ஒரு தடுமாற்றம் வருது. அதில் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு, யாராவது டிராவல் பண்ணும்போது பைக்ல போகும்போது திடீர் ரோட்ல நின்றுட்டு பேசுவாங்க, பேசிட்டு பிரதர் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க சரி என்று சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கிளம்புன உடனே அந்த நபருக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. அந்த ஸ்பாட்லயே அந்த நேரத்தை விட்டுட்டோம்னா அப்புறம் மிஸ் ஆயிடும் நிறைய டைம். அப்புறம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சதுன்னு அந்த நேரத்துக்கு அங்க போனோடனே அந்த நபரை கூட்டி ஆண்டவரே இவங்களை இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இதுக்காக நீங்க ஆசீர்வதிங்க, இவங்களை இங்க நடத்துங்க, இந்த பிரச்சனையை மாத்துங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த காரியத்தை ஜெபித்துக் கொண்டே வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருப்பேன். ஒரு பக்கத்துல தேவ பிரசனத்தோடு என்னை காத்துக்கொள்ளவும் முடிஞ்சது, இன்னொரு பக்கத்துல அவங்க சொன்ன அவங்களுக்கு வாக்கு கொடுத்ததுபடி ஜெபிச்சதும் முடிஞ்சது, எல்லாமே கரெக்டா போய் முடிஞ்சிடும். இப்படி இருக்கும்போது நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, நீங்க நடக்கும் பொழுதும் பிரயாணம் பண்ணும்போது ரோடா இருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தில் இப்படிப்பட்ட சின்ன 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 விண்ணப்பங்களை வைத்து, பெருசா ஜெபம் கிடையாது, சின்ன சின்ன விண்ணப்பங்கள், யாராவது சொன்னதால் உங்களுடைய சொந்த தேவையா கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் கத்தரை துதிக்கிற ஒரு காரியமா இருக்கலாம், அது சத்தம் வெளிப்படணும் கிடையாது, முதல் காரியத்தில் சத்தம் வெளிப்படணும் அந்நிய பாஷை, இதுல வந்து அந்நிய பாஷை கிடையாது, அதுல வந்து சத்தம் வெளிப்படணும்னு அவசியம் கிடையாது. இருதயத்திலே மனதிற்குள் பிரயாணம் பண்ணும்பொழுது, நாலு ஜனங்களுக்கு நடுவில் இருக்கும் பொழுது நீங்கள் அப்படி செய்து பாருங்கள், உங்க மேல ஒரு விசேஷமான ஒரு அபிஷேகம் தங்கும். ஆமென். நிஜமா சொல்றேன், வாழ்க்கை நிறைய தடவை பார்த்திருக்கேன், ஒரு சேலஞ்சே சொல்றேன், ஒரு நாள் பிக்ஸ் பண்ணுங்க, ஒரே ஒரு நாள் கண்டினியூஸா, ஒரு நாள் கூட வேண்டாம், ஒரு ஆறு மணி நேரம் அல்லது ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒரு பத்து மணி நேரம் பிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் கண்டிப்பாக நான் ஸ்டாப்பா இதுக்காக ஒரு ஏதாவது விண்ணப்பம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு சீரியஸா எடுத்துக்கங்க. அதை நீங்க நடந்தாலும் பிரயாணம் பண்ணாலும், நீங்க வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, நான் ஸ்டாப்பா நீங்க அந்த ஒரு காரியத்தை மனதில் வைத்து ஏதாவது ஒரு காரியத்தைக்கு நீங்க விண்ணப்பம் பண்ணி சோத்திரம் பண்ணி செஞ்சுட்டே இருங்க. அந்த சாயங்காலத்தில் உங்களுக்குள் இருக்கிற சந்தோஷத்தை நீங்க அப்புறமா வந்து எனக்கு சொல்லுங்க. உண்மையில சொல்றேன், ஒரு பரலோகத்துக்குள்ளே போயிட்டது போல அந்த பாதி பரலோகத்துக்குள்ளே போன மாதிரி இருக்கும், அவ்வளவு ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் அப்படி பொங்கி வரும். அந்த சிந்தனையை ஜபத்திற்குள் நம்ம இணைத்துக் கொண்டால் அந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. அது என்ன சந்தோஷம் தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஆமென். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்ம தொடர்ந்தச்சையாய் நம்ம செய்யும் பொழுது உண்மையிலே சொல்ற ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், பெரிய கான்பிடன்ஸ் உங்களுக்குள் இருக்கும். சகலத்தை குறித்து எதையுமே சாதாரணமா எடுத்துடுவீங்க, அந்த அளவுக்கு விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும். எதை குறித்தும் கவலையும் வராது, பயம் வராது, குழப்பம் வராது, சகலமும் உங்களுக்கு மகிமையா இருக்கும். அதனால தனிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய ஜனங்களுக்கு நடுவில், மற்றவங்களுக்கு நடுவில் இருக்கும் பொழுதும் ஒரு ஜெப சிந்தையை உங்களுக்குள் ஓடவிடுங்கள். இது ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற அனுபவம். இதைதான் சொல்றார், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணுங்கள். இந்த அனுபவத்தை நீங்கள் கொள்ளும் பொழுது நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க ரோட்டில் நடந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதை நீங்க செய்து பாருங்க. இது மாதிரி ஒரு மகிமையான அனுபவம். டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது வேற எதுவுமே கிடையாது. நான்லாம் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வரதுக்கு உலக பிரகாரம் வேலையில் இருக்கும் பொழுது இது நான் பல நேரத்தில் ஜபத்திற்கு டைம் கிடைக்காது. என்ன செய்யணும் தெரியுமா? சில டைம்ல என்னுடைய ஆபீஸ் ஸ்ரீநகர்ல இருக்கும், ட்ரெயின் ஏறி நேரப்ப எக்மூர்ல போய் இறங்கிடுவேன். எக்மூர்ல அப்படி எங்க இறங்கிட்டு அங்க இப்ப ரோடெல்லாம் இதாயிடுச்சு, அந்த ஸ்பட்டாங் ரோடு ஒரு ரோடு இருக்கும், காலியா இருக்கும். அதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்பாவது ஒரு வண்டி வரும், ரோட்ல ஆள் நடமாட்டமே இருக்காது. அங்க எக்மூர்ல போய் இறங்கிட்டு எக்மூர்ல இருந்து எங்க வீட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் நடந்தே வருவேன். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு அப்படியே கொஞ்சம் இருட்டான பிறகு அங்கிருந்து நடந்தே வருவேன். நடந்து வரும்பொழுது அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் அப்படியே கர்த்தரை துதித்து அதில் ஏதாவது ஒரு காரியத்தை அப்படியே மகிமைப்படுத்திட்டு வருவேன். அந்த இடத்துல வரும்பொழுது தெய்வ பிரசனம் அப்படியே ரோட்டில் நடக்க நடக்க மூடும், பக்கத்தில் யாருமே வர தெரியாது, மூடும். சில டைம்ல பாத்தீங்கன்னா அந்த தெய்வ பிரசனத்திலே நிறைந்து கண்களிலே தாரை தாரையா கண்ணீர் ஊற்று. அப்படியே நான் அப்படி நடந்து தெய்வ மகிமையோட நடந்து வந்துட்டே இருப்பேன். உண்மையில சொல்ல கர்த்தர் கூடவே நடந்து வர்றதை அப்படி உணர முடியும். அவ்வளவு ஒரு பிரசனத்தை எந்த இடத்துல தெரியுமா? ரோட்ல. இது வீட்டுல அல்ல, தனி அறையில கிடையாது, ரோட்ல அனுபவித்திருக்கிறேன். எத்தனையோ முறை சொல்றேன், செய்யலாம். நீங்க ரோட்ல நடக்கிற டைம் நல்லா யூஸ் பண்ணலாம். இது ராத்திரி இல்ல, பகல் நேரத்தில் கூட சொல்றேன். உங்கள் இருதயத்தின் ஆழத்தை நீங்கள் கர்த்தருக்கு நேராய் திருப்பி சின்ன சின்ன விண்ணப்பங்கள், சின்ன சின்ன காரியங்களை கர்த்தருக்கு நேராய் கொண்டு வந்து அதை அப்படியே சோத்திரத்தில் தெரியப்படுத்தி கொண்டு உங்கள் சிந்தையை கிறிஸ்துவுக்குள் மெயின்டைன் பண்ணி பாருங்க. இந்த ஆவிக்குரிய ஜபம் உங்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றும், தேவ பிரசன்னத்தில் உங்களை நிறைந்து ஜீவிக்கும்படி உதவி செய்யும். ஹல்லேலூயா. இது செகண்ட், இது வந்து சத்தமே இல்லை, எந்த சூழ்நிலையிலும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தனியா இருந்து அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கிற அனுபவம். இது எந்த இடத்திலும் செய்கிற ஒரு ஜபம், எந்த சமயத்திலும் எந்த இடத்திலும் இதை நீங்க செய்யலாம். மூணாவது ஒன்று இருக்கிறது, ஆவிக்குள்ளான அடுத்த ஒரு ஜபத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 10வது வசனம்.
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
இங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருங்கள். சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேச வேண்டாம், அல்லது சகல விதமான விண்ணப்பங்கள் எல்லாம் கூட ஏறெடுக்க வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், விண்ணப்பங்களும் பண்ண வேண்டாம், அல்லது அந்நிய பாஷையும் பேச வேண்டாம். ஜஸ்ட் உட்காருங்க, சும்மா உட்காருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இது ஒரு ஆவிக்குரிய ஜப அனுபவம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துதியும் இல்லை, சோத்திரமும் இல்லை, அந்நிய பாஷையும் இல்லை, எதுவுமே இல்லை, சும்மா உட்கார்ந்துருங்க. வேதம் சொல்லுக்கு சும்மா இருப்பதே உங்கள் பலன் அப்படி கூட வசதி இருக்குது. சும்மா இருக்கிறது கூட பலன் தான். அப்ப சும்மா இருப்பதுனா வேலை செய்யாம சும்மா இருக்கிறது இல்ல, அப்படி எடுத்துக்க அதிகாராது. சும்மா இருப்பது நமது பலன் என்றால் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருப்பதுதான் அது ஒரு பலன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு தியானத்தின் முறை. தியானம் என்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா புறஜாதி ஆட்கள் தான் தியானம் பண்றாங்க இல்லையா, என்ன சொல்றதுக்கு அது வேற என்ன சொல்லுவாங்களே, ஒரு வார்த்தை மெடிடேஷன் இல்ல, தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தவம் இருக்கிறாங்க இல்ல, அது அந்த முனிவர்கள் தவம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கண்ண மூடி என்ன செய்யறாங்க, தவம் இருக்கிற உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், உண்மையான சரியான தியானத்தை நம்ம தான் செய்ய முடியும். ஆமென். சரியான தியானம். அப்ப நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் இருக்கு இன்னொரு ஆதாரம் இருக்கு பாருங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை கூட கொஞ்சம் லைட்டா சொன்னேன், 39 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் 3 வசனங்களை படிக்கலாம்.
என்
நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு
நான்
என் வழிகளை காத்து
துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி,
நல்ல கவனிக்க, நான் மௌனமாகி
ஊமையனாயிருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது
அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பாருங்க, 2 பார்க்கும்பொழுது நான் மௌனமாகி ஓமையனாயிருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், அமைதியா உட்கார்ந்திருந்தார். அப்ப பாருங்க 3 வசனம், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அப்படி நான் அமைதியாய் உட்காரும் பொழுது என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்ப இது ஒரு ஜபத்தின் ஒரு நல்ல நிலைமை. அது வாயை திறந்து சத்தம் அந்நிய பாஷையும் பேச வேண்டாம், விண்ணப்பமும் ஏறெடுக்க வேண்டாம், அமைதியாக எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் மனதை கர்த்தருக்கு நேராக மட்டும் செலுத்தி அமைதியாக தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்துக்கு மட்டும் எதிர்பார்த்து இருதயத்தில் எந்த விண்ணப்பமும் கிடையாது. அவருடைய சமூகம் நம்மை சூழ்ந்து கொள்கிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் வாஞ்சித்து அமைதியாக நீங்கள் நிற்கலாம், உட்காரலாம். வசதியான ஒரு சூழ்நிலையிலே அமைதியாக நீங்கள் கர்த்தரை மட்டும் நோக்கி இருங்கள். அப்ப சொல்றேன், அந்த நிமித்தம் ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் வரும். ஆமேன். அந்த அமர்ந்து எந்த ஒரு காரியம் விண்ணப்பமும் கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, எதுவுமே கிடையாது. தேவனாகிய கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு மட்டும் திறந்து அப்படியே அமைதியோடு அவருடைய சமூகத்தை மட்டும் நீங்கள் கவனித்தால் அந்த இடத்துல ஒரு தேவ சமூகம் இருதயத்தை நிரப்பும். அல்லேலூயா. உண்மை அது. செக் பண்ணி பாருங்க, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. என் அனுபவத்தை சொல்றேன், அப்படி வரும்பொழுது அதுல கிடைக்கிற ஒரு அபிஷேகம் விசேஷமாயிருக்கும். என்னுடைய தனி ஜபத்தில் நிறைய டைம் அறிவு செய்வேன், எந்த ஒரு அமைதியான சூழ்நிலைனா அமைதியாய் நிற்பேன். அந்த நேரத்தில் இறங்கி வர அபிஷேகம் சரீரத்தில் தெரியும், ஒரு கரண்ட் மாதிரி மேலிருந்து அப்படி இறங்கி வர்றதை உணரும். பவர்ஃபுல்லா கர்த்தருடைய வல்லமை, உடம்பெல்லாம் நடுங்கு நிக்க முடியாமல் அப்படி ஒரு அபிஷேகம். வாயத்திறந்து ஒரு துதி இருக்காது, ஒரு ஸ்தோத்திரம் இருக்காது, ஜஸ்ட் அப்படி நிற்கும் பொழுது அந்த அக்கினியை தேவனுடைய வல்லமை இறங்கி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். அந்த வல்லமைக்கு நிக்க முடியாதபடி அப்படி தேவன் இறங்கி வருவார். கண்டிப்பா சொல்றேன், இன்றைக்கு வரைக்கும் நான் அனுபவத்தில் சொல்றேன், இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம், சரீர உணர்ச்சிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம், செய்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க தவறி விடுறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு ஜப கருத்தரங்கில இருந்தேன், போயிருந்தேன். அப்ப அங்க போயிருந்த பொழுது ஒரு அமெரிக்க தேசத்திலிருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவரை பார்த்தோடனே எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு ஆள் அப்படின்னு ஸ்டேஜில் வந்து நின்றுட்டார். அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்காக அவரை கூப்பிட்டுருந்தாங்க, வந்து மேடையில் உட்காந்துருந்தார். அப்பொழுது அவர் முடியெல்லாம் இப்படி பெருசு இவ்வளோ பெருசாக வளர்த்துருந்தார். இந்த ஜிப்சி இந்த ஸ்டைல் இருந்தார், இப்படி முடி இவ்வளோ பெருசாக வளர்த்துருந்தார். பேண்ட் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தார், ஒரு மாதிரி பனியன், அது நல்லா கூட இல்லை, ஒரு மாதிரி பனியன் போட்டு, ஒரு கை இல்லாத மாதிரி ஒரு பனியன் போட்டு, இந்த ரோட்டில் இந்த ஜிப்சின்னு சுற்றிட்டு இருப்பாங்களே அந்த ஸ்டைலில் பக்காமல் இருந்தார். ஒரு கையோட சரி வைக்காத ஒரு பனியின் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு முடி இப்படி வச்சுட்டு ரொம்ப ரியலா அந்த லுக்கை பார்த்தாலே நமக்கு அவர் ஒரு ஓடியக்காரன் அக்செப்டே பண்ணிக்க முடியல, அப்படி ஒரு லுக்கில் இருந்தார். வந்து மேடையில் வந்து சேர் போட்டு உட்கார்ந்தார். உட்கார்ந்த நினைச்சு தெரியுங்களா, ஒரு பைபிள் காலத்துக்கு கால் மேல காலத்துக்கு ஷூ போட்டிருந்தார். ஷூ அவங்க ஷூ எப்பயும் போட்டிருப்பாங்க, கால் மேல காலத்துக்கு போட்டார். கையில் வச்சிருக்கிற பைபிள் என்ன செஞ்சாரு, தூக்கி சேர் கடையில் தூக்கி போட்டார். எனக்கு இதெல்லாம் ஷாக்கா இருந்தது, இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. பைபிளை தூக்கி சேரு கடையில் தூக்கீழே போட்டுட்டு கால் மேல காலை போட்டுட்டு இப்படி உட்காந்து இப்படி இப்படி இருந்தார், பார்த்துட்டு இருந்தார். என்னடா இந்த ஆள், இப்படி ஒரு ஆள் எங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்களே, இது யாரு நான் நினைச்சிட்டு மாறி இருந்துச்சு. எங்களுக்கு உண்மையில அக்செப்டே பண்ணிக்க முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தார், ஒர்ஷிப் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அவர் பெருசாக ஒர்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி தெரியல, அப்படி இப்படி இருந்தார், இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு இப்படி இறங்கி போனாரு, அங்கங்க அப்படி கொஞ்சம் நடந்து அப்படி வெளியில மேடைக்கு பின்னால் அப்படி நடந்து கீழே நடந்து போனாரு. அதுல அந்த வர்ஷிப்படி அவர் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரியே தெரியல. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அவருக்கு பிரசங்கத்தில் டைம் கொடுக்கும்போது வந்து நின்னாரு, மைக்கை எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சார். பேச ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம சில நிமிஷம் ஆராதனை செய்வோம் அப்படி வர்ஷிப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுத நிற்க வச்சுட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சார். மகிமைப்படுத்த ஆரம்பிச்சுட்டு சொல்றாரு, இப்போ இந்த கடைசி வரிசையிலே பரிசுத்தாவியான இப்போ இந்த கடைசி வரிசையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார் அப்படி சொன்னார். இந்த இடத்துல கடைசி வரிசையிலே இப்பொழுது ஆவியானவர் போய் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் சொன்னதுதான் தாமது. கடைசி வரிசையில் அத்தனை பேர் பொத்து விழுந்துட்டாங்க. அவர் சொன்ன அந்த கடைசி வரிசையில் நாங்கள் மட்டும் பொத்து கரெக்டா அத்தனை பேர் விழுகிறாங்க. தேவ வல்லமை கரெக்டா அவர் சொன்னது அந்த அந்த ஆட்கள் மேல கரெக்டாக இறங்கி போகிறதை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அப்படியே நடந்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு கண்ணு யாரும் கண்ணை கூட மூடல. கண்ணத்தினர் பார்த்துட்டு வந்துட்டு அது சகப்பு சட்டை போட்டிருக்காரு, அவர் மேல கத்தருடைய ஆவியார் இறங்குறாருனார். கரெக்டா அந்த சிகப்பு சட்டை போட்டு ஆள் மட்டும் போய் தூக்கி அடிச்சு போய் கீழே விழுகிறார். பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே ஒன்றாகல, அந்த ஒரு ஆள் மட்டும் தேவ வல்லமையினால் தொடப்பட்டு போய் கீழே விழுகிறார். நாலண்டு போயிட்டார். இப்படி ஒரு ஆவியானுடைய செயல்பாடு இந்த மனுஷனுக்குள் இப்படி இருக்கிறது. ஆனா அவருடைய தோற்றத்தையும் அவருடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அக்செப்ட் பண்ண முடியாது, நானே அதை அக்செப்ட் பண்ண முடியலனால. ஆனால் அந்த கூட்டத்துக்கு பிறகு அவர் பார்த்தோட ஒரு பயபக்தி எல்லாருக்கும் வந்துருச்சு அந்த செஷனுக்கு பிறகு. அப்ப பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் காரியம். தேவ சமூகம் என்பது நம்முடைய வெளியில நம்ம ஏதோ பண்ற ஆக்ஷன் மற்ற காரியங்கள் எல்லாம் கிடையாது. நம்ம இன்னைக்கு வெளிப்பிரகாரமான செய்கையிலேயே நம்ம கவனத்தை செலுத்திட்டு இருக்கிறதே தவிர உள்ளான காரியத்தை நம்ம விட்டுறோம். உள்ளான ஆத்மா தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்கிறத விட்டுறோம். நான் சொல்றேன், தனிப்பட்ட நேரத்தில் ஜெப நேரத்தில் நீங்க அமைதியாயிருங்கள், அமைதியை கொடுங்க. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேச முதல் பாயிண்ட் விட்டுறாதீங்க. அந்நிய பாஷை கொஞ்ச நேரம் பேசுங்க, அதுக்கு பிறகு நீங்கள் வேணாக மற்றவங்களுக்கு டிராவல் பண்ணும்போது அந்த காரியங்கள் மற்றபடி மற்றவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, அதெல்லாம் செய்யுங்க. ஆனால் தனியாக நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்றார். நான் பேசாமல் மௌனமாய் ஊமையனாய் இருந்தேன், அப்பொழுது என் இருதயம் அனல் கொண்டது. அப்படி நீங்க இருந்து பாருங்க, தேவ பிரசன்னம் உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்த்து உங்கள் மேல் அனுப்பி கொடுப்பார். ஆமென். நிச்சயமா சொல்றேன், என் வாழ்க்கையில பல ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அனுபவத்தை நான் உடையவனா இருக்கிறேன். தனி ஜபத்துல நான் தனியா நிற்கும் போது தேவ வல்லமை அளவில்லாமல் வந்து நிரப்பும். ஒரு வாயத்தை வாயத்திறது ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில அந்த அனுபவத்தில் வைத்திருக்கிறேன். அந்த அனுபவம் அந்த அபிஷேகம் வந்து இறங்கும். சில நேரத்தில் நிக்க முடியும் உடம்பு நடுவு, சில நேரத்தில் நிக்க முடியும் கீழ கூட விழுந்துருவேன். அந்த தனியர்ல கீழ கூட விழுந்துருவேன், நிக்க முடியாது. அந்த வல்லமை அவ்வளவு தூரம் இறங்கி வரும். சில நேரத்தில் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிற அந்த சில காரியங்கள் அதெல்லாம் வார்த்தையில விவரித்து சொல்ல முடியாது, அனுபவத்தில் தான் சொல்ல முடியும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது தேவன் அப்படிப்பட்ட அந்த இருதயத்தை மட்டும்தான் கவனிக்கிறார். ஃபுல்லா நம்முடைய கவனத்தை அவருக்கு மேலே கொண்டு போயிட்டோம்னா தேவன் அதில் ரொம்ப பிரியமா இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் உங்க வாழ்க்கையில பெருகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்க மேல அந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அதான் ரகசியம். அப்போ உங்கள் ஜெப நேரத்தில் அமைதியாய் கர்த்தரை மட்டுமே பார்க்கக்கூடிய விதத்தில் மனதை முழுவதும் செலுத்துங்கள். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அப்படி ஒரு குவைட் டைம் சொல்லுவாங்க, அமைதி நேரம், அமைதியாய் கர்த்தரை பார். உங்கள் அபிஷேகத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். நம்முடைய ஜெப வாழ்க்கை என்றைக்குமே சொல்றேன், ஜெபிச்சோம் அப்படின்னு திருப்தி இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையிலே ஆவி நிறைவு பெருகி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த மூணு அனுபவங்களை நான் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒன்று, நிறைய அந்நிய பாஷை பேசுங்க. ரெண்டாவது, எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்துக்கு விண்ணப்பம் பண்ணி ஜப சிந்தையை காத்துக்கொள்ளுங்கள். மூணாவது, நீங்கள் தனி ஜப நேரத்தில் உங்கள் விண்ணப்பங்கள் அந்நிய பாஷை எல்லாத்தையும் எடுத்துட்டு கர்த்தர் மட்டும்தான், கர்த்தர் கர்த்தர் அவர் மட்டும்தான், அவரை தவிர எதுவுமே இல்லை, நானும் கிடையாது யாரும் கிடையாது, கர்த்தர் அவர் மட்டும்தான். அந்த நிலைமைக்குள் வந்துடுங்க, கர்த்தர் மட்டும்தான். அந்த நிலைமையில வந்து அவரை மட்டுமே இப்படி நோக்கி பாருங்க, தேவ சமூகம் உங்களை ஆட்டோமேட்டிக்கா உங்களை வந்து சந்திக்கும். உங்க வாழ்க்கையில் ஆவி நிறைவு வரும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தர் நிறைய காரியத்தை உங்களோட பேசுவார், ரகசியங்களை உங்களுக்கு சொல்லித் தருவார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம செய்ய போறோம், ஜெபித்து நாம் அடுத்த காரியத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் விட்டு நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நடுவில் இருக்கிறார். தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஒரு தேவ பிள்ளை தேவ அன்பில் தன்னை காத்துக் கொள்வது, பரிசுத்துவ ஆவிக்குள்ளாக ஜெபிப்பதன் மூலமாகத்தான் தேவ அன்பை நாம் காத்துக் கொள்ள முடியும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த மாட்டாது. இப்ப நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையிலே ஆவி நிறைவு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு தூரம் தான் தேவ அன்பு இருக்கும். எவ்வளவு தூரம் தேவ அன்பு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் தான் வசனத்தை கை கொள்ள முடியும். எவ்வளவு தூரம் வசனத்தை கை கொள்ளுகிறீர்களோ அதன் அடிப்படையில் தான் பரலோகம் போய் சேர முடியும். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கர்த்தருக்கு நேராக உள்ள இருதயத்தை திறந்து கொள்ளுங்கள். அபிஷேகத்தை பெற்றவர்கள் இப்ப நீங்க முழுவதும் அந்நிய பாஷையில பேச போறீங்க. அபிஷேகத்தை உருவழி பெறாமல் இருந்தால் நீங்கள் கர்த்தரை ஆண்டவரே இப்ப எனக்கு பரிசுத்தாவியானவர் எனக்கு தாரும் என்று உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரிடத்தில் கேட்க போறீங்க. கர்த்தர் உடைய நிரப்ப போகிறார். எல்லாருமுடைய இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். அக்கம் பக்கம் யாரும் எதையும் பார்க்க வேண்டாம், எதையும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் இப்பொழுது மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பேசப்போகிறீர்கள். தேவனிடத்தில் பேசப்போகிறீர்கள். உடம்பு அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய சத்தம் போட வேண்டிய கட்டாயம் கிடையாது. இருதயம் கர்த்தர் மேல் பதிக்கப்பட்டு நான் தேவனோடு பேசுகிறேன் என்ற பயபக்தியோடு உணர்வோடு கர்த்தரிடத்தில் பேச போறீங்க. பேசலாமா? பேசுங்கள், பேசுங்கள். அந்நிய பாஷையில் கர்த்தர் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக முழுவதும் திருப்பி அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பியுங்கள். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹோ ராபாமா காலா ஷந்தா ரேகாபா ஹந்தா ரீபாமா மாரோ தோபி மிஷிகாமா ஹால்மா ஹந்தோ ரோகி பால்மா ரத்தோபி ஆரா மேகாமா ஹல்கோ தோ ஹோல்கா தா ரீஹாமா ஹவுதோபி ஆரா ரிமா கா தோ மேகாமா ஹல்கோ ரோதோமி மாரதீமி மிஷிகா தா ரிஹேல் கதோ ஹோல் கதோ தோ மே ஹந்தா ரீகா பால்மா ரோதோ ஷியாபாமா ஹால்மா ரத்தோபி ஹால்மா கதோ ரோபி ஆராபா. எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தருக்கு நேராக அவருடைய சிங்காசனத்திற்கு நேராக மட்டும் திருத்திக் கொள்ளுங்கள். வேறு எதையும் யாரையும் யோசிக்காதிருங்கள். எதை குறித்தும் யோசிக்காதீங்க. கர்த்தரிடத்தில் பேசுங்கள், கர்த்தரிடத்தில் பேசுங்கள், கர்த்தரிடத்தில் பேசுங்கள். ரோஷி கதோ மி கா தி மா கதோ கி மா கி மால் கி தி மஷி கதோ மி ஹல் மா தூ மா கி தரோது மரி கதோ கி மஹால் கதோ கு ராதி மி கா தரோதோ மி யார் மஷாதி மி ஹாந்த கீகி தாரோ கி மக்கள் கதோ மி காரத்து மாஷி கதோ ரி ஹல் கதோ ரிய ஹல் மரத்து கஷாரி ஹல் மஹாந்த ரீத ரகோ ரதி மி காத்து மஹால் கதா ரேகா தார ஹாந்த ரேகா மஹால் கதோ மஷா கார ஹால் கத்தோ மி கபா மஹால் மத்து கிஷிபா மஹமராதி மி ஹல் கதரும் தோ மி கபா ஓஷி கதோ மி ஹல் கதோ மாரா ஹாந்த ரேகாபா. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக மட்டும் நீங்கள் செலுத்தி அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது நவமான பாஷைகளை பேசக்கூடிய வரம் தேவன் உங்களுக்குள் தருவார். நீங்கள் கர்த்தரிடத்தில் புதிய புதிய பாஷைகளில் நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள். பவுல் சொன்னது போல எல்லாரை பார்க்கிலும் அதிகமான பாஷைகளை நான் பேசுகிறேன் என்று சொல்லப்பட்டது போல நீங்களும் அதிகமான பாஷைகளில் நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு அதிகம் கொடுப்பார், பரிபூர்ணம் அடைவீர்கள். ஓ தேங்க்யூ லார்ட். பேசுங்கள், 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 பேசுங்கள். கர்த்தரை பார்த்து பேசுங்கள். எல்லாரும் இருதயத்தை திறந்து கர்த்தரை பார்த்து பேசுங்கள். ஓ தேங்க்யூ லார்ட். ஹோ ராந்த் மைகா தூ கி மஹால்மா மஷா கி மஹாந்தோ ரோ கி மஹாந்தரா மஷோ கி மஹாந்த ரே கி தரோ கதூர் மி ஹாந்த ரேஹாந்த ரோஹி மாகா ஷீகா தூஹி மஹாந்தி கி ஹால்மா துஹுல் மஹாந்த ரே கா தூ கஷூரி பஹல் மராந்த ரே கா தரு மியாந்தி ரிஷிகா மஹாந்தரா கிஷிபா ஹாந்த ரே கே தூ கஷிமி ஹாந்தாரா கபாமா ஹாந்த ரே கபாமா ஓஷி காதா ரிங்கா பஹாந்த ரே கபா ஹல் மரத்தோ ஷிஹாபாமா ஹாந்தா ரேகாபா ஹாந்த ரே கபாமா ரோ ஷியாமாமா ஹாந்தா ராகாபா ஹாந்த ரே கா தூ ஓ ரே காதா ஹாந்தா ரே காதா மஹாந்தாரா தேவ ஜனங்கள் என்றைக்கும் ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு அனுபவம். தேங்க்யூ லார்ட். பவுல் தன்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லி இருக்கிறார், அதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அனுபவத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். நாமும் அதே அனுபவத்திற்குள் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை சாதாரண நிலைமையில திருப்தி அடையாதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படி வாஞ்சியுங்கள். வளருங்கள், வளருங்கள், அபிஷேகத்தில் வளருங்கள், ஆவி நிறைவிலே வளருங்கள், தேவ அன்பிலே பெருகுங்கள். Thank you Jesus. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். எந்த சமயத்திலும், எந்த சமயத்திலும், எல்லா நேரத்திலும் நீங்கள் சகலவிதமான விண்ணப்பத்தோடு கர்த்தரிடத்திலே நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் பிரயாணம் பண்ணினாலும் நடந்தாலும் எல்லா நேரத்திலேயும் உங்கள் உள்ளத்திலேயே ஒரு ஜெப சிந்தை ஓடுவதற்கு கவனமாய் காத்துக் கொள்ளுங்கள். ஜெப சிந்தையை காத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளிலேயே சொல்லுகிறேன், ஒரு சில மணி நேரங்களை முதல்ல பிராக்டிஸ் ஆரம்பிங்க, தொடர்ந்து அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அபியாசம் பண்ணார். நீங்கள் தேவ சமூகம், ஆவியின் நிறைவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், தேவ அன்பு உங்கள் வாழ்க்கையை ஆட்கொண்டிருக்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். சோத்திரம் அப்பா, சோத்திரம். அடுத்தபடியாய் தேவ பிள்ளையே, உங்கள் இருதயத்தை அப்படியே கர்த்தருக்கு நேராய்த்திருப்புங்கள். யாரும் எந்த விதத்திலையும் துதிக்க வேண்டாம். எல்லாரும் இருதயத்தை மட்டும் கர்த்தருக்கு நேராய்த்திருப்பி கர்த்தரை மட்டும் நோக்குங்கள். அவருடைய பிரசன்னம் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். வேறு எதையும் நினைக்காதீங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப வேண்டும். அதை மட்டுமே வாஞ்சிங்க. அதை தவிர ஒரு துதியும் ஸ்தோத்திரமோ விண்ணப்பமோ எதுவுமே வேண்டாம். தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னம் மட்டும் உங்களை நிரப்பும்பதற்கு உங்கள் இருதயத்தை அப்படியே திறந்து, உங்களுடைய சமூகம் எனக்கு வேண்டும், உங்களுடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று அப்படியே நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தரை மட்டும், அவரை மட்டும், அவரை மட்டும், வேறு எதையும் அல்ல, அவரை மட்டும், கர்த்தரை மட்டும் நோக்குங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் பேசாமல் ஊமையனாயிருந்தேன், என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் சூழ்ந்திருக்கிறார், நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் அவர் நிறைந்திருக்கிறார். என் சரீரத்தில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய சமூகத்தை மட்டும் உணர்ந்து கொண்டே இருங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரே நிலைமையில் என்றைக்குமே திருப்தி அடையாதீங்க. நீங்கள் தேவ அன்பில் உங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும், அபிஷேகத்தில் வளர வேண்டும். நீங்கள் வளரும்படி அதிகமாய் வாஞ்சியுங்கள், தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை நேரத்திலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை இன்னும் ஏறிவா என்று சொல்லி அப்பா எங்கள் ஜெப நிலைமையில் அபிஷேகத்தை நாங்கள் அதிகமாய் அனுபவிப்பதற்கு எங்களை நீங்க தூண்டி விடுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தூண்டி விட்டிருக்கிறீங்க அப்பா. உமது பிள்ளைகளது அனுபவத்திலே ஒவ்வொரு நாளிலும் அனுபவத்தில் அதிகமாக இதை பார்க்க உதவி செய்கிற ராஜா. ஆண்டவரே, ஒருவராகிலும் சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஆவியானவரோடு ஒரு நேரடி தொடர்பை ஜாக்கிரதையோடு தங்கள் வாழ்க்கையிலே உடையவர்களாக இருக்க உதவி செய்யப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அது நிமித்தம் தேவ அன்பு எங்கள் உள்ளத்தை நிரப்ப எங்களுக்கு உதவி செய்யப்பா. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க ராஜா. ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் நிறைய லீவ் இருக்கும் இல்லையா? 15th இந்த மாசம் 15th பொங்கல்.